மதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா எம் ராசியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த இயன்முறை மருத்துவர் பேச்சாளர் கவிஞர் கொட்டமரவி கோவிந்தசாமி அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று பாவேந்தர் பாரதிதாசனின் தமிழ் பற்றும் படிப்புகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புரட்சி கவிஞர் என்று போற்றக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி எம் ராசிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் பேச்சாளர் கவிஞர் திரு கோவிந்தசாமி அவர்கள் பாரதிதாசன் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர உள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார்.
அனைவருக்கும் மிகவும் பிடித்த புரட்சி கவிஞர் என்று சொன்னவுடன் நினைவுக்கு வரக்கூடிய பாரதிதாசன் அவர்களை பற்றிய பிறப்பும் சிறப்பும் உங்களுடைய கருத்துக்கள்.
பாரதிதாசன் ஏப்ரல் 29 1891 புதுச்சேரியில் பிறந்த புதுமையான கவிஞர். அவருடைய பிறப்பு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பாகும். அவருடைய தந்தையார் பெயர் கனகசபை, தாயார் இலக்குமி அம்மையாருக்கு பிறந்த இந்த புதுவை குயில் நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஊட்ட பிறந்த புதுமையான கவிஞர் என்று சொன்னால் மிகையாகாது.
அனைவரது மனம் கவர்ந்த பாரதிதாசன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சார்.
பாரதிதாசன் பாரதியாரை குறித்து சொல்லும் போது சொல்லுவார், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று புகழ்ந்துரைப்பார். அதுபோல பாரதிதாசனை குறித்து சொல்ல வேண்டுமானால், புதுவையில் பிறந்து நீண்ட இருள் அகற்ற வந்த புது வெயில் என்று சொல்லலாம். சமூகத்தில் புறையோடி கிடந்த அறியாமை இருளை நீக்க வந்த நம்முடைய அருமையான கவிஞர் என்று நாம் பாரதிதாசனை புகழலாம். பாரதிதாசன் தன்னுடைய பாரதியார் மேலே கொண்ட அன்பினால் கனக சுப்புரத்தினம் என்று இருந்த தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டாராம். தாசன் என்றால் அடிமை என்ற சொல் பொருள்படுகிறது. அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தாசன் என்று மாற்றிக்கொண்டீர்களே, இப்ப பாரதிக்கு நீ அடிமையா என்று ஒரு கேள்வி எழுகிற பொழுது, ஆமாப்பா, நான் பாரதியினுடைய அடிமைதான் என்று அடித்து சொன்ன ஒரு அருமையான கவிஞன் பாரதிதாசன். அந்த பாரதியின் மேலே கொண்ட மிகப்பெரிய ஒரு பற்று அவருடைய தன் வாழ்க்கையின் இறுதி வரை இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது.
பாரதிதாசனும் பாரதியாரும் குறித்த பல்வேறு சிறப்பான செய்திகள் உங்கள் மனதை கவர்ந்தது என்று சொன்னீர்கள். ரொம்ப அருமையான கருத்துக்கள் சார். புரட்சி கவிஞன் என்று சொன்னவுடன் அனைவர் மனதிலும் வரக்கூடிய ஒரே கவிஞர் யார் என்று பார்த்தால் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்தான். அந்த வகையில் புரட்சி கவிஞன் என்று அவர்களுக்கு அடைமொழி ஏற்பட்டதன் காரணம் ஏன், எதற்காக என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
புரட்சி பாடல்களை பாடி மக்களுடைய உணர்வுகளை ஊற்றியதனால் தூண்டி எழுப்பக்கூடிய அருமையான நெருப்பு சுடரான வார்த்தைகளை மக்களின் மனதிலே பதிய வைத்த மகத்துவமான கவிஞன் என்ற முறையில் அவருக்கு புரட்சி கவிஞன் என்று ஒரு அடைமொழி வந்திருக்கிறது. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவிஞர் கவி என்று இவருக்கு பெயர் சூட்டியதாகவும், ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சொல்லுவார், பெரியார் எழுதிய ஒரே ஒரு கவிதை புரட்சி கவிஞன் என்று சொல்லுவார். ஆக ஈரோடு தமிழன்பன் அவருடைய கருத்துப்படி பார்க்கும் பொழுது பாரதிதாசனை புரட்சி கவிஞன் என்று முதன் முதலில் அடைமொழி இட்டு அழைத்தவர் தந்தை பெரியார் என்று சொல்லலாம். அந்த வகையில் புரட்சி பாடல்களை பாடி மக்களின் மத்தியிலே ஒரு புரட்சி தீயை ஊட்டியதனால் இவருக்கு புரட்சி கவிஞன் என்ற ஒரு அடைமொழி, பேரறிஞர் அண்ணா புரட்சி கவி என்றும் தந்தை பெரியார் இவரை புரட்சி கவிஞன் என்றும் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது.
சிறப்பு சார். புதுவையில் பிறந்த குயில் என்ற சிறப்பு மிக்கவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அந்த வகையில் குயிலுக்கும் இந்த புதுவை குயிலுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய உங்களுடைய கருத்து?
குயில் என்று சொல்லும் பொழுது அது கருப்பாக இருக்கிறது. பாரதியார் எழுதிய தன்னுடைய பாடல்களை பார்க்கிற பொழுது அவருடைய தொகுப்பு குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்று வரும். இதில் குயில் பாட்டு குயில் கருப்பாக இருக்கும், கண்ணன் பாட்டு கண்ணன் கருப்பாக இருக்கிறார், பாஞ்சாலி சபதத்திலே வரக்கூடிய அந்த திருமாலின் உருவமும் கருப்பு என்று சொல்லப்படுகிறது. தேசம் ஒரு விடுதலை அடையாமல் ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி கொண்டிருந்த அந்த காலத்திலே அந்த கருப்பு உணர்த்தும்படியாக அவர் குயில் என்று பெயர் வைத்திருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாடும் குயிலுக்கு ஒரு தங்கி இருக்க ஒரு வீடு இல்லை என்பது போல நமக்கு சொந்தமாய் ஒரு நாடு இல்லை என்பதை உணர்த்துவதற்காக அன்றைக்கு குயில் பாட்டை பாரதி எடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து குயில் என்ற இதழை பாரதிதாசன் தொடர்ந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும்.
ரொம்பவுமே அருமையான ஒரு சிறப்புமிக்க சொல்லாடல் சார். குயில் போன்ற பாரதிதாசன் பற்றிய சிறப்பு மிகவும் அருமை. இப்படி சிறப்புமிக்க பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் புயல் போன்ற கவி ஒன்றும் பூ போன்ற கவி ஒன்றும் சொல்லுங்களேன் கேட்கலாம்.
புயல் போன்ற கவிகளையும் பூ போன்ற கவிகளையும் படைத்து நம் உலகுக்கு அளித்த பெருமை நம் பாவேந்தரை சாரும். புயல் போன்ற கவிதை அவருடைய பாடல்கள் முழுவதும் புயலாக சீறிக்கொண்டிருக்கும். இந்த அழகின் சிரிப்பு என்ற ஒரு தொகுப்பிலே பார்க்கும் பொழுது அவர் இயற்கையை பாடி மிகுந்த ஒரு இனிமையை நமக்கு தந்திருப்பது ஒரு பூ போன்ற மென்மையை நம்மை உணரச் செய்யும்படியான முயற்சியாகும். அந்த வகையில் அவருடைய புயல் போன்ற கவிதை என்று என் மனதை கவர்ந்த ஒரு கவிதை இருக்கிறது. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்பு பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞர்களே திருப்பு முகம் திற வெளி என்பது அந்த புயல் போன்ற ஒரு கவிதை.
பாவேந்தர் பாரதிதாசனின் புயல் போன்ற கவிதை உங்கள் வார்த்தைகளில் விளையாடும் போது புயல் வீசியது போலவே இருந்தது, மிகவும் அருமை சார். அந்த பூ போன்ற கவிதை எங்கள் மனம் பறக்க உங்கள் வார்த்தைகளில் உங்கள் வாய்மொழியில் கேட்கலாம்.
கொள்ளையிலே கொய்யாப்பூ, அது கொண்டையிலே வையாப்பூ, நல்ல வெள்ளை தாமரை, அது நன்றாய் மலர்ந்த தாமரை, கல்லையிலே தேங்காய்ப்பால், அது காண இனிக்கும் கட்டிப்பால், எல்லாம் என்றன் கண்ணிலா, மிக எழிலை தந்தது அந்த விண்ணிலா என்று ஒரு பூ போன்ற கவிதையை நாம் சொல்லலாம்.
அருடா, அருமை அருமை சார். பூ போன்ற கவிதையில் மலைச்சாரலும் அந்த நிலவின் ஒளியும் நம் உடம்பில் மேல் தேகத்தை உரசிய ஒரு மென்மையை தந்த மயிலிறகு வருடிய உணர்வை கொடுக்கக்கூடிய வரிகள் பாவேந்தர் அவர்கள் வரிகளில் உங்கள் வார்த்தைகளில் கேட்கும் பொழுது மெய்மறந்து மெய்சிலிருக்க வைக்கிறது, மிகவும் அருமை சார். இப்படி பல்வேறு விதமான புரட்சிகரமான மென்மையையும் பெண்மையையும் பாடிய பாவேந்தர் அவர்களின் பற்றிய பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வரி கவிதை ஒன்று சொல்ல முடியுமா?
பாட்டிலில் மயங்கிய பாண்டிச்சேரியில் பிறந்து உலகை பாட்டில் மயங்க வைத்த பாவேந்தன், பாட்டிலில் மயங்கிய பாண்டிச்சேரியில் பிறந்து உலகை பாட்டில் மயங்க வைத்த பாவேந்தன்.
வள்ளுவன் இரண்டடியில் உலக பொதுமறை என்று குறிப்பிட்டான். அந்த வகையில் பாவேந்தர் பாரதிதாசனின் சிறப்பை இரண்டே வரிகளில் அவரை என்ன சொல்றது உயர்த்தி கூறும் வகையில் சிறந்த சொற்களை கொண்டு புகழ் வாடிய உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், சிறப்பு.
நன்றி சார்.
இப்படி உலகமே போற்றக்கூடிய தமிழ் தொண்டாற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் பற்றிய பாரதிதாசன் எழுதிய படைப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் சார்?
பாரதிதாசனின் படைப்புகள் என்று பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய படைப்புகளை விட படைப்புகளே மேல் என்று சொல்லலாம். அந்த வகையில் படைப்புகள் நம்முடைய தேசத்தின் பொக்கிஷமாக இருந்து தமிழ் வளர்த்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பாரதிதாசனுடைய படைப்புகள் என்று பார்க்கும் பொழுது அநேக படைப்புகளை நம் தமிழ் மண்ணுக்கு விட்டு சென்றிருக்கிறார். குடும்ப விளக்கு, எதிர்பாராத முத்தம், இளைஞர் இலக்கியம், அழகின் சிரிப்பு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, இசை அமுது, தமிழ் இயக்கம் என்று எண்ணற்ற படைப்புகளை நம்முடைய தமிழுக்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார். இந்த படைப்புகளில் குடும்ப விளக்கு என்று ஒரு படைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு குடும்ப தலைவி நடந்து கொள்ளுகிற விதம், அந்த குடும்பத்தை நடத்தி செல்லுகிற விதம் என்று அருமையாக கல்வி பெற்ற ஒரு பெண்ணினுடைய நிலையை இந்த குடும்ப விளக்கில் குறிப்பிடுகிற பாரதிதாசன், கல்வி இல்லாத பெண் எப்படி ஒரு குடும்பத்திலே இருந்தால் அந்த வீடு இருண்ட வீடாக மாறுகிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறார். அதற்கு இருண்ட வீடு என்ற ஒரு தலைப்பிலும் அவர் ஒரு படைப்பை நமக்கு அளித்து சென்றிருக்கிறார். அந்த வகையில் குடும்ப விளக்கு பற்றி அதிலே ஒரு பெண் தன்னுடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அவள் வீட்டு வேலைகளை எப்படி செய்கிறாள் என்பதை உணர்த்தும்படியான ஒரு பாட்டை குடும்ப விளக்கி விருந்தோம்பல் பகுதியில் பாரதிதாசன் விளக்கி இருப்பதை காண முடியும். அதில் ஒரு பாட்டு, ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தால், ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தால், கட்டிய சிலந்தி கூடும் கரையானின் கோட்டை எல்லாம் தட்டியே பெருக்கி தூய்மை தனியற சாலச் செய்து, சட்டைகள் தைப்பதற்கு தையலை தொட்டால் தையல், சட்டைகள் தைப்பதற்கு தையலை தொட்டால் தையல், தையல் என்றாலும் பெண், தையலை தைக்கும்படியாக அவள் அமர்கிறார். வீட்டில் உள்ள சட்டைகள்லாம் கிழிஞ்சு, கணவனுடைய சட்டை, பிள்ளைகளுடைய சட்டை, கிழிந்திருக்கிற அந்த சட்டைகளை தைக்கும்படியாகவும், தன்னுடைய வீட்டில் உள்ள கரையானின் கோட்டை எல்லாம் இடித்து, கட்டிய சிலந்தி கூட்டை எல்லாம் துடைத்து, வீட்டை சுத்தம் பண்ணுகிறவர்களாகவும், அதனத்திலே ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும், ஒட்டடை கோலும் கையும் மட்டும் இருந்தால் பத்தாது, உள்ளமும் விழியும் ஒன்றோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அந்த வீட்டு வேலைகள் என்ற அந்த பகுதிகளே குடும்ப விளக்கிலே குறிப்பிடுவதை பார்க்க முடியும். அதே தையல் வேலை என்று ஒரு இதில் அதிலே கீழே பாடுகிறார், ஆடிக்கொண்டிருந்த தையற் பொறியினை அசைக்கும் ஓர்கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர்கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய். இறுதியாக சொல்கிறார், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். அவருடைய நெஞ்சம் வந்து என்ன செய்து கொண்டு இருக்குமாம், தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனையே நாடிக்கொண்டு இருக்குமாம் என்று அழகாக சொல்வதை பார்க்க முடியும்.
ரொம்பவே சிறப்புமிக்க படைப்பு குடும்ப விளக்கு. இந்த நிகழ்ச்சியில் குடும்ப விளக்கு பற்றிய அருமையான கருத்துக்களையும் அருமையான பாடல்களையும் உங்களிடமிருந்து கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி சார். பாவேந்தர் பாரதிதாசன் பல்வேறு படைப்புகளை தமிழ் இலக்கியத்துறையில் பல்வேறு பணியாற்றியிருக்கிறார். அந்த வகையில் தமிழுக்கு சிறப்பு செய்யும் வகையில், தமிழின் பெருமை பேசும் வகையில் அவர் எழுதிய வரிகள், தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த வரிகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பெயர், இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பெயர், இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு பயிர் செய்யும் பேர் என்று அந்த பாடலிலே அவர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. தமிழ் என்ற வார்த்தையை தொடர்ந்து தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தமையானால் அது அமிழ்து 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 என்று வரும். ஆக தமிழின் மறுசொல் அமிழ்து என்று கண்டறிந்து தமிழுக்கு அமுதென்று பெயரிட்டார். அந்த பாடல் எங்கும் பட்டி தொட்டிகளெல்லாம் அது தேனென சுரந்து நம்முடைய செவிகளை நிரப்புவதை பார்க்க முடியாது. தமிழ் மிகுந்த அழகானது. ஒரு புலவர் ஞான சம்பந்தன் என்பவர் குறிப்பிடுகிறார், பூ என்ற ஒற்றை சொல், அது எங்கிருந்து பறிக்கிறோமோ அதை பொறித்து அதனுடைய வேறுபாடுகள் வருகிறது. உதாரணத்திற்கு பூவை கொடியில் இருந்து பறித்தால் அதை கொய்தல், பூ கொய்தல் என்று பெயர். அதே பூவை தரையில் படர்ந்திருக்கும் போது அதை பறிப்பதற்கு பூ கிள்ளுதல் என்று சொல்லுகிறார். செடியில் மலர்ந்திருந்தால் அந்த பூவை பூ பறித்தல் என்று சொல்லுகிறோம். ஆக எந்தெந்த இடத்திலிருந்து பறிக்கிறோமோ அந்தந்த இடத்திற்கு அதனுடைய இணைச்சொல் மாறுபடுவதை பார்க்க முடியாது. பூ கொய்தல், பூ கிள்ளுதல், பூ பறித்தல், இந்த அழகெல்லாம் தமிழில்தான் அதிகமாக அடங்கி கிடக்கிறது. அம்மா அணில் என்ற சொல்லை ஆ என்பதற்கு அணில் என்று உதாரணம் காட்டியதை, ஆ என்பது அம்மா என்று உணரச் செய்தவர் நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசன். அம்மா என்ற சொல்லில் வரக்கூடிய இம் மா என்ற மில்லினமும், அப்பா என்ற சொல்லில் வரக்கூடிய இப்பா என்ற வல்லினமும், ஆக மென்மையும் வன்மையும் இணைந்துதான் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று நம்முடைய தமிழின் இனிமை நமக்கு புரிய வைக்கிறது. அதே போல தமிழிலே கற்பு என்ற ஒரு சொல் இருக்கிறது. பதிவிரதம் என்று வடமொழியிலிருந்து வந்த ஒரு சொல் இருக்கிறது. பதிவிரதம் என்றாலும் கற்பை தான் குறிக்கிறது. ஆனால் அது ஒரு பெண் தன்னை கட்டிய கணவனுக்கு உண்மையாயிருப்பதை பதிவிரதம் என்ற அந்த சொல் குறிக்கிறது. ஆனால் கற்பு என்ற இந்த தமிழ் சொல், கற்பு என்பது ஆண்பாளுக்கும் வேண்டும் பெண்பாளுக்கும் வேண்டும் என்பதை உணர்த்தும்படி இருவருக்கும் ஒரே பொருள் தந்து எந்த வேறுபாடுமின்றி நிற்கிற கற்பு என்ற சொல் தமிழ் மொழியின் சிறப்பை நமக்கு சொல்கிறது. அந்த வகையில் தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழை பாரதிதாசன் பாடும்போது பாடுவார். அந்த தமிழை பாரதிதாசன் எடுத்து கூறும்போது கூறுவார், கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் பனி நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை எண்ணுகிறேன் கண்டீர் என்று பாடுவார். அதுபோல உன் தாயை பழித்தவர் யாராக இருந்தாலும் விட்டு விடாதே, அதே நேரத்தில் உன் தமிழை பழித்தது தாயாக இருந்தாலும் விட்டு விடாதே என்று சொல்லும் பொழுது அவருடைய தமிழ் மேலுள்ள பற்றை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது.
நிச்சயமாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களது தமிழ் பற்றும் தமிழ் மீது உள்ள நேசமும் உச்சத்தை தொடுகிறது அவர்கள் பாடல்கள் மூலியமாக. நம்மோடு உங்களுடைய கருத்துக்கள் கேட்கும் பொழுது பாவேந்தர் பாரதிதாசன் அளவுக்கு தமிழை யாரும் போட்டிருக்க முடியாது என்று தோன்றுகிறது. அந்த வகையில் மென்மையான பாடல்களை கொடுத்த பாவேந்தர் அவர்கள் பெண்மையை பற்றிய, பெண் கல்வி குறித்த பல்வேறு பாடல்களை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த வகையில் பாரதிதாசன் அவர்களுடைய பெண் கல்வி குறித்து உங்களுடைய பார்வை.
கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழுவோம் நாம் என்று ஒரு பாடலே குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. பெண்ணினுடைய கல்விதான் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், இந்த குடும்பத்தை முன்னேற்றிட மட்டுமல்ல இந்த உலகினையே முன்னிற்கு கொண்டு வர பெண் கல்வியே அவசியமானது என்பதை பாடி சென்றவர் நம்முடைய பாரதிதாசன் ஆவார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடென்க, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடென்க என்ற அவருடைய வார்த்தையில் கல்வி இல்லாமல் இருக்கிற பெண்கள் அந்த குடும்பத்தை அவர் வெளிச்சமாக இருந்து விட முடியாது. கல்வி கற்ற பெண்கள் தான் ஒரு குடும்ப விளக்காக இருந்து அந்த குடும்பத்தை உயர்த்த முடியும் என்பதை கல்வியின், பெண் கல்வியின் பெருமையை பேசும்படியாக இருக்கிறது.
சிறப்பு சார். குடும்ப விளக்கு, குடும்ப பெண்கள் குறித்தும் புரட்சி பெண்களும் குறித்தும் பல்வேறு வீரமிக்க பாடல்களை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் பல்வேறு பாடல்களை எழுதிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களில் தங்களுக்கு பிடித்தமான பாடல் குறித்து பாடலாம் அல்லது உங்களுடைய வரிகளில் உங்களுடைய குரலில் கேட்கல் என்று விரும்புகிற தருணம், பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களில் தங்களுக்கு பிடித்தமான பாடல்.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நீ நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் வாழ்வதெப்படி, அறம்படி அதன்படி பொருள்படி இன்பம்படி, அறம்படி பொருள்படி அதன்படி இன்பம்படி, இறந்த தமிழ் மறை நான் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அப்படியே பொருள் புறப்பொருள்படி நல்லபடி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி, பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை எல்லாம் ஒப்புவதெப்படி என்று பாடிய பாரதிதாசனுடைய பாடலை எனக்கு பிடிக்கும். அதோட வானொலி குறித்தும் பாரதிதாசன் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். வானொலி எல்லாம் தேனொலி ஆக்கும் செந்தமிழ் பாட்டை கேட்டு கேட்டு, நானும் மகிழ்வேன் நாடும் மகிழும் நானிலம் எல்லாம் நன்றாய் மகிழும், வானொலி எல்லாம் தேனொலியாக்கும் செந்தமிழ் பாட்டை கேட்டு கேட்டு. ஏன் ஒளி செய்தார் செந்தமிழ் நாட்டில் இன்னொரு மொழியில் அமைந்த பாட்டை? நானும் அளவா நாடும் அளவா நமது நாட்டில் அதற்கென்ன வேலை? விலங்கு பறவை செந்தமிழ் நாட்டில் விரும்பி கேட்பதும் செந்தமிழ் பாட்டே. விலங்கு பறவை செந்தமிழ் நாட்டில் விரும்பி கேட்பதும் செந்தமிழ் பாட்டை. குலுங்கும் அரும்பும் செந்தமிழ் நாட்டில் குளிர்ந்த செந்தமிழ் கேட்டு மலரும். நன்றி சார்.
சிறப்பு சார், எங்களுடைய புதுகை பண்பலை சமுதாய வானொலிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலும் வானொலி குறித்து முன்பே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியுள்ளார். அந்த வகையில் எங்களுடைய புதுகை பண்பலை வானொலியில் வானொலி குறித்த உங்கள் வாய்மொழியில் கவிதை கேட்டது மிக்க மகிழ்ச்சி சார். சிறப்பு
புதுகை பண்பலை வானொலிக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிக்க மகிழ்ச்சியோடு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றி. வணக்கம் சார்.
நன்றி. வணக்கம் சார்.
நன்றி.
நேர்களே, இதுவரை பாவேந்தர் பாரதிதாசனின் தமிழ் பற்றும் அவரின் படிப்புகளும் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா எம் ராசியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் பேச்சாளர் கவிஞர் கொட்டும் மருவி கோவிந்தசாமி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.